காலை வணக்கம் நேர்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் புன்னகை பூத்துக்கொண்டே இருக்கட்டும். இந்த புன்னகை நிகழ்ச்சியை உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன். அப்பாடா, ஒரு வழியா நம்ம ஓவியா பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்பதான் பாதி பேர் நிம்மதியா தூங்குறாங்க. கூண்டுக்குள்ள 10 மிருகத்தை அடைச்சு வச்சுட்டு அதுல ஒரு அழகான முயல்குட்டியை உள்ள விட்டது மாதிரி இருந்துச்சுங்க பிக் பாஸ் வீடு. ஓவியா ஒவ்வொரு தடவையும் தனக்கு வந்த பிரச்சனைகளை பொறுமையாகவும் நேர்மையாகவும் கையாண்ட விதம் பாராட்டுக்குரியது என்பதில் வியப்பில்லை. ஆனா ஓவியா ஒவ்வொரு முறையும் தன்மேல் சுமத்தப்படுகிற பழிகளை சமாளிச்சதை பார்க்கும் போது ஒரு உணர்வு பூர்வமான சந்தோஷம் ஏற்பட்டுச்சுங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஓயாம கொடுத்த டார்ச்சர்ல அவங்க மன அழுத்தம் அதிகமாகி ஒரு கட்டத்துல விடராசாமி என்னன்னு சொல்லி கூண்டுல இருந்து தப்பிச்சு கிளி மாறி பறந்து வெளியில வந்துட்டாங்க. ஏன் ஓவியா மேல மக்களுக்கு இவ்வளவு அன்பு வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா முக்கியமான ரெண்டு காரணம், நேர்மையும் புறம் பேசாமை. மத்தவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணும் போது கூட அவங்க உண்மைத்தன்மையே விடவே இல்லைங்க. இது ஒரு அபூர்வமான குவாலிட்டி தாங்க. நம்மளை சுத்தி கூட நிறைய ஓவியா இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கு. நமக்கு எதுக்குடா வம்புன்னு ஒதுங்க வேண்டிய அவசியம் இனி இல்லைன்னு நல்லா புரியுதுங்க. எதுக்கு ஓவியா இவ்வளவு சப்போர்ட் பண்ற, நீ என்ன பிக் பாஸ் ஃபேனானு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க. கொஞ்சம் முன்னோக்கி போனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த மிடில் கிளாஸ் வீடுகளின் நம்பிப்ப பார்த்தா லைனா ஒரு 5 வீடு இருக்குங்க, இல்லைன்னா கூட்டு குடும்பமா இருந்திருப்போம். மனிதர்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப பெண்களை பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, எதிர்த்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பக்கவா அப்டேட்ல வச்சிருப்பாங்க. எல்லாரும் புருஷனை குழந்தைகளை வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு அனுப்பி விட்டுட்டு உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா சினிமா கதையெல்லாம் தோத்துருங்க. அவ்வளவு அழகாகவும் ஆச்சரியமாகவும் விறுவிறுப்பாகவும் கதை சொல்லுவாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாவே 1000 படம் எடுத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பக்கத்து வீட்டு சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிடாமே சொல்லிடுவாங்க. அப்புறம் அவசரத்துக்கு தயிர் கூடு, பச்சை மிளகாய் கூடு, தக்காளி கூடு, டீ தூள் கூடு, காபி தூள் கூடு, டீ போட்டு கூடுன்னு ஒரு உணவு பரிமாற்றம் அழகா நடந்துச்சுங்க. ஆனா இப்ப எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே 1 வருஷம் ஆயிருது. அப்புறம் அவங்க கூட பேசலாமா வேண்டாமா, பேசுனா பேசுவாங்களா, பேசுனா நம்ம சுயமரியாதை போயிடுமா, அரிசி வேகமா வேகாதான்னு மனசுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடத்தி அது பத்தாதுன்னு அந்த தீர்ப்பை சிவில் கோர்ட்ல மறுபரிசீலனை செஞ்சு தீர்ப்பு வந்து அவங்க கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சா அவங்க வீடு காலி பண்ணி போயிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குடா சொல்ற அப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்து மனசு விட்டு பேசுறதாங்க. அந்த காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, மனசு விட்டு பேசுனாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி மன அழுத்த பிரச்சனைகள் வந்ததே இல்லைங்க. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தம் இருந்தா பிபி, ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வரும்னு சொல்றாங்க. சின்னதா டெய்லி ஒரு புன்னகை பூத்தாவே ஆரோக்கியம் பெருகும்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு அந்த காலத்துல ஒரு கஷ்டம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு அண்ணனாகவோ அக்காவாகவோ அம்மாவாகவோ மாறி தூரத்துல இருக்க நம்ம சொந்தங்களாகவே மாறி போயிருவாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அதனாலதாங்க நம்மளை சுத்தி இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் சேர்த்தே கொண்டாட வேண்டியது இருக்கு. மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு 5 பேர்த்தையாவது சம்பாதிக்கணும்னு தோணுதுங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா, நீங்க மனசு விட்டு பேசுறேன்னு ஒருத்தர்கிட்ட போய் நான் சொல்றத சீக்கிரட்டா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்களாமாங்க. அது மத்தவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க மன அழுத்தம் குறையுது. அதனால உலகத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டாம்னு நினைச்சா அதை நீங்களே பாதுகாக்கிறது உத்தமம். இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துடும். அதனால சொல்ற விஷயம்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஓவியா ஸ்டைல ஃப்ரீயா விடுங்க. இன்னும் இதை பத்தி நிறைய பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா ஷோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க தாங்க. அதனால வரப்போற சாங்க உங்களுக்காக டெடிகேட் பண்ண போறோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
தூக்காதே வேறு எங்கும் கூஜா. உண்டு, வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு, உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. நெஞ்சம் விளையாடுது, நித்தம் இசை பாடுது, எங்கும் சுகமானது, எங்கள் வசமானது. வெளியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது, விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். வெளியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது, விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, ராஜா தி ராஜன் ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா, ராஜா ராஜாதி ராஜேந்தர் ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு, மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு, மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. உள்ளம் மலைபாயுது, எண்ணம் அசை போடுது, கண்கள் வலை வீசுது, காதல் விலை வீசுது. விழியில் பொங்கும் மருவி, மழலை கொஞ்சம் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். விழியில் பொங்கும் மருவி, மழலை கொஞ்சம் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, ராஜா தி ராஜேந்தர் ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, ராஜா ராஜாதி ராஜேந்தர் ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா, ராஜா ராஜாதி ராஜேந்தர் ராஜா. அ கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, அ ராஜா ராஜாதி ராஜேந்தர் ராஜா. அ கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
கார் சர்வீஸ் விடணும், ஏதாவது நல்ல நம்பிக்கையான இடம் இருந்தா சொல்லு. போன தடவை ஒரு இடத்துல காரை விட்டேன், இன்ஜின்ல பிரச்சனை விட்டா டயரையே மாத்திட்டானுங்க.
மச்சி கவலைய விடு, உன் கார் ஹைகிரேட் மோட்டர்ஸ் கொண்டு போ, அதுக்கப்புறம் கார் பிரச்சனை பத்தி யோசிக்கவே தேவையில்லை.
ஆமாங்க, இங்க காரும் காலும் ஒண்ணுதாங்க. கார் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. அந்த காரை மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம ஹைகிரேட் மோட்டார்ஸ் இருக்காங்க. 100% கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்
ஃபார் ஆல் யுவர் கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் நீட்ஸ் லைக் வாஃப் செக்ஸ் அண்ட் வாஃப் ரிப்பேர்ஸ், ஆல் மெக்கானிக்கல் வாரண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஜாப், பேனல் அண்ட் பெயிண்ட், ப்ளீஸ் காண்டாக்ட் ஹைகிரேட் மோட்டார்ஸ் ஆன் 32A ஸ்டோரட் ரோட் மவுண்ட் ராஸ்கில். தி காண்டாக்ட் நம்பர் இஸ் 09629-3259.
வெல்கம் பேக் வித் பொன்ன ஹாய். இன்னைக்கு நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உன்னை யாரா யோசிக்க சொல்றதுன்னு கேட்காதீங்க. என்னைக்கு நம்ம லைன் வீடு கூட்டு குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அன்னைக்கு நமக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஆளுங்க கம்மி ஆயிட்டாங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ணி சீரியல்னு ஒண்ணு போட்டு நம்ம வீட்டு அம்மாக்களை டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி காமிச்சு புதுசு புதுசா சண்டை போடுற டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க மனசுல எதிர்பார்ப்பை தூண்டி பதில அன்னைக்கே சொல்லாம அடுத்த நாள் அடுத்த வாரம்னு இழுத்து அதை பத்தி நினைச்சு நமக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துறாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆக இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி காமிச்சு மக்களை 20 வருஷம் ஏமாத்தி வச்சிருந்தாங்க. இப்ப உண்மையான பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சா எல்லார் கவனத்தையும் ஈர்த்தரலாம்னு நினைச்சு இந்த பிக் பாஸ் ஷோவை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஷோவை 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க திட்டமிட்டு சரியான ஆட்கள் மட்டுமின்றி தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு கைவிட்டுட்டாங்க. பிறமொழி சேனல்கள் இந்த ஷோவை நடத்தி வெற்றியையும் சுவைச்சிட்டாங்க. அதனால இந்த தடவை கரெக்டா பிளான் பண்ணி இறங்கி ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க விஜய் டிவி. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம யூத் எல்லாம் ஐ டோன்ட் லைக் சீரியல், ஐ டோன்ட் வாட்ச் சீரியல்னு ஃபேஷன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் கரெக்ட் தாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா வலைத்தளங்களையும் மாட்டிக்கிருக்காங்கல்ல. வலைத்தளம்னு சும்மாவா பேர் வச்சிருக்காங்க, உண்மையாவே வலை தாங்க. தமிழ் எச்சரிச்சும் நமக்கு புரியலையே. தமிழ் பாதுகாக்கின்ற மொழி தான் இதுல இருந்து நல்லா புரியுது. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த எல்லாரும் பிக் பாஸ் வலையில விழுந்துட்டாங்கன்னு தாங்க வருத்தம். ஏப்பா பிக் பாஸ் சீரியல்னு இவ்ளோ பேசுற, சினிமாவை விட்டுட்டு ஏப்பான்னு கேக்குறது எனக்கு புரியுதுங்க. நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அழகா அறிவா புரிஞ்சு நல்லது கெட்டதை அலசிதாங்க நமக்கு பாடம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட படம் பார்ப்பத ஒரு தப்பான பழக்கமாகவே சொல்லி வந்தாங்க. கால மாற்றத்தால அது போல நல்ல அறிவுரைகளை நாம உதறி தள்ளி விட்டோம். விளைவுதான் இப்ப 3 வயசு குழந்தை கையில ஐபேடும் டேப்லெட்டும்ங்க. அழகான பாட்டி கதை பாட்டியோட புதஞ்சு போச்சுங்க. தாளாட்டு உறங்கியே போச்சுங்க. திண்ணைகள் அனைத்தும் போர்ட்டிகோவாக மாறி போச்சுங்க. இப்படியே போனா கேம் அடிக்ட், மூவி அடிக்ட்னு எலக்ட்ரானிக் சைக்காட்ரிஷியன் ஒருத்தர் புதுசா முளைச்சிருவாருங்க. ஆனா சில பேர் வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க, சில பேர் வாழ்க்கையவே ஜெயிச்சிடுறாங்க. நம் முன்னோர்கள் எல்லாரும் இந்த 2 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில ஃபிட் ஆயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுகிட்டாவே வெற்றி பெற்றதா நினைக்க வேண்டியிருக்குங்க. அதுதான் இந்த ஓவியா விஷயத்துல கூட ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை நினைச்சா பொறாமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்தோட வேகத்துக்கு ஓட ஆரம்பிச்சு நாம தப்பு பண்றோமா இல்லையான்னு கூட புரிய மாட்டேங்குதுங்க. இப்படித்தான் ஒரு அம்மா டாக்டர் கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எனக்கு மனநல சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்களாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு டாக்டர் கேட்க, அதுக்கு அந்த அம்மா, என் மருமகள் எது செஞ்சாலும் ஒரு 5 நாள் கோபமே வரமாட்டேங்குதுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரிதாங்க இருக்கு நம்ம வாழ்க்கை இப்போ. நம்ம சார்லி சாப்ளின் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் மனம் வலிக்கும் போது சிரியுங்கள், பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்க வையுங்கள்னு சொல்லியிருக்காருங்க. அவரு சொல்றது இருக்கட்டுங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே சந்தோஷமா வாழ முடியுங்க. இப்ப உங்க காதுகளுக்கு இனிமை சேர்க்க நம்ம ஆச்சி பாட்டி ஒரு அழகான அறிவுரை பாட்டு பாட போறாங்க. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க.
ஹாய்,
வாங்க வாங்க உள்ள வாங்க.
வாவ், இந்த வருஷம் உங்க பையனோட பர்த்டே பார்ட்டிய கிராண்டா செலிபிரேட் பண்றீங்க போல இருக்கு. சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. ஆ, நம்ம ஊர் சாப்பாடு எவ்வளவு வெரைட்டி, உங்க வைஃபா சமைச்சாங்க.
சாச்சா, இதெல்லாம் நம்ம சாண்ட்ரியம் எஸ் சூப்பர் மார்க் உள்ள இருக்கிற சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ணது.
இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல்ல இருந்து பாரம்பரியமான நம்ம ஊரு சாப்பாடு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரு திருநெல்வேலி அல்வா, கிராண்ட் ஸ்வீட்ஸ், எல்லா விதமான மளிகை சாமானும் எஸ் எஸ் சூப்பர் மார்ட்ல கிடைக்கும்.
எஸ் எஸ் சூப்பர் மார்ட், 578 சாண்ட்ரிங்கம் ரோட், ஆக்லாந்து.
என்னங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட்டி ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். August 15 வந்துருச்சுங்க, வருடத்தின் 227வது நாள், நம் சுதந்திர தினம். ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய நாள். இந்த தருணத்தில் விடுதலைக்காக போராடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ரத்தத்தை வேர்வை போல பூமிக்கு பரிசாக்கி பெற்று தந்த சுதந்திரங்க, அந்த சுதந்திரம் எப்படி நமக்கு கிடைச்சுன்னு கொஞ்சம் வரலாறு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, 1601 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உதயமானதுங்க. பணக்காரங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க பணத்தை முதலீடா போட்டு ஆரம்பிச்சது தாங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவங்க சில்க், ஸ்பைசஸ், காட்டன் இந்த மாதிரி விஷயங்களை இந்தியால ட்ரேட் பண்ண வந்தாங்க. ஒரு நாளும் அவங்க இந்தியாவை அவங்க வீடாகவோ நாடாகவோ மாற்ற நினைக்கவே இல்லைங்க. அவங்க பார்வையெல்லாம் அந்த காலத்துல நார்த் அமெரிக்கா மேலதாங்க இருந்துச்சு. நம் நாட்டின் பரப்பளவே ரொம்ப பெருசுங்க. அதோட அளவு பாத்தீங்கன்னா 1.8 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸுங்க. பிரிட்டனை விட 20 மடங்கு பெருசுங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியால ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது வேற கதை, அதை நாம இன்னொரு நாள் பேசுவோம். 1613 தாங்க நம்ம மொஹாலியர் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஏற்றுமதி, இறக்குமதி, தங்கும் வசதி இந்தியால பெங்கால், மெட்ராஸ், பாம்பே மூணு இடத்துலயும் அமைச்சு கொடுத்தாரு. பிரிட்டன்ல இருந்து வேலைக்கு வந்த ஆட்கள் இங்க இருக்கிற டயமண்ட திருடி நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு பிரிட்டன்ல எஸ்டேட், வீடுன்னு வாங்கினது மட்டும் இல்லாம பணத்தை வச்சு அரசியல் பலம் பெற ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து மேலும் பல பேர் இந்தியா நோக்கி வந்தாங்க. மெல்ல மெல்ல நம்ம பொருளுக்கு அவங்க வேலை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இவங்கிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்க தேவையில்லை, இவன் அடிச்சு பொருளை புடுங்கிடலான்னு நம்ம நாட்டு கைகூலிகள் அவங்களுக்கு யோசனை சொல்ல அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிறகு 18வது நூற்றாண்டில் அவங்க முழுசா இந்தியா முழுதும் வேலையாட்களை நிறுவி மறைமுகமா இந்தியாவை அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. சில பிரிட்டன் பண முதலைகள் தனக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செஞ்சு வச்ச படுக்கையில் அழகா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உட்கார்றதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பல மன்னர்களை எதிர்த்து போரிட்டும் ஜெயிச்சாங்க. அதுல முதல் போர் 1751 நவாப் ஆஃப் ஆர்காட், பிரெஞ்சு எஸ்டேட் கம்பெனியோட ஆதரவாளருங்க, அவரை எதிர்த்து போர் செஞ்சு ஜெயிச்சாங்க. அடுத்து வரலாற்றுல முக்கியமான ஒரு போர் எதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசிங்க. 1757 இந்த போர் நடந்துச்சுங்க. இந்த போர்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமோகமான வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லணும். இந்த வெற்றி மூலம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்தியாவை நம்ம முழுமையா ஆள முடியுன்ற நம்பிக்கை வந்துச்சுங்க. அவங்க மேலும் மிலிட்ரி சப்போர்ட்டை உள்ள இறக்குனாங்க. இதே காலகட்டத்துல தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வரி கேட்டு வந்த நவாப பிரிட்டிஷ் கைக்குழி தாங்க அவரும், ஓட ஓட அடிச்சு அனுப்பி விட்டு வருதாங்க நம்ம புலிதேவன். இதுல இருந்து எந்த புலியும் வீழ்வதில்லைன்னு நல்லா புரியுதுங்க. 1799 நம் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் சிங்கம் அவரோட தம்பியோட சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட போர் தொடுக்கிறாரு. அவங்கள ஓட மருதுபாண்டிய சகோதரர்கள் கட்டபொம்மன் ஆதரவாளர்களோட சேர்ந்து 2வது பாளையக்கார போர் நடத்துறாருங்க. பிரிட்டிஷுக்கு எதிராக இந்த தொடுக்கிற போர்ல கரெக்டான தருணத்துல தீரன் சின்னமலை தனது ஆதரவை அவங்களுக்கு தெரிவிக்கிறாருங்க. தன்னையும் போர்லையும் இணைச்சுக்கிறாரு. இந்த மூணு பேர்த்தோட கூட்டணி அமோக வெற்றி பெற்று பிரிட்டிஷ்காரங்க வந்த வழித்தடமே இல்லாம பண்ணுதுங்க. மேலும் சிறுநில மன்னர்களுக்கு உதவியாகவும் அமைறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து. பல காரணங்களால 1802 மேல் இந்த கூட்டணி தொடர முடியாம போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் தான் பல படை தளபதிகள், தலைவர்கள் கொல்லப்படுறாங்க. ஆனா நம்ம மருதபாண்டிய சகோதரர்கள் ஓடி ஒளியாம பழனி பக்கத்துல இருக்கிற விருப்பாட்சியில போரிட்டு பிரிட்டிஷ தோற்கடிக்கிறாங்க. அடுத்த கட்டமா சிவகங்கையில போரிடுறாங்க. பிரிட்டிஷ்காரன் பெரும் படை திரட்டி மருத சகோதரர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று போரிட்டு தோற்கடிச்சும் செஞ்சிட்டான். பிறகு சோழபுரத்துல அவரை கைது பண்ணி October 18 தூக்குல போடுறாங்க. கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் திப்பு சுல்தான் மறைவுக்கு பின்பு தீரன் சின்னமலை தனித்து விடப்படுகிறார். தீரன் சின்னமலை இவர் ஈரோடு அருகில் மேலப்பாளையம் என்ற சிற்றூரில் April 17, 1756 பிறந்தவர். இன்று கோவையை பிரிட்டிஷிடமிருந்து மீட்க மராத்தியர் உதவியை நாடுகிறார். அவர்கள் படையை பிரிட்டிஷ் வழியிலேயே நிறுத்த தனித்து போரிட்டு தோல்வியுற்றார். பிறகு 1804 அரச்சலூரில் கொரிலா போரிட்டு வெற்றி காண்கிறார். பிறகு நல்லப்பன் என்று தனது சமையல்கார பிரிட்டிஷ்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு பிரிட்டிஷ் சிப்பாய்களால் கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம எவ்வளவு அழகா பாதுகாக்கணும் என்பது புரிந்தாலும் நடைமுறையில் சரியா செயல்படுத்த முடியலைங்க. கேவலமான அரசியல்வாதிங்க கையில நம்ம வரிப்பணத்தை கொண்டு சேர்க்கிறோம். நம்ம வரிப்பணம் நமக்கு பயன்படணும், நம்ம நாட்டுக்கு பயன்படணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு பயன்படணும், அப்படி மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கணும். இந்த மாதிரி நினைச்சுதான் நம்ம முன்னோர்கள் நமக்காக உயிரை கொடுத்து போராடினாங்க. ஆனா இப்ப எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. நம்ம சுதந்திரம் அரசியல்வாதிங்க கையில மாட்டிக்கிச்சு. நம்ம எல்லாரும் பிரிட்டிஷ் உதவியோட இந்த அரசியல்வாதிகளோட சண்டை போடுற காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இனியும் இவங்க திருந்துவாங்கன்னு நம்பி ஓட்டு போடுற அவல நிலையிலிருந்து மீண்டு அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம் இதற்காக போராடுவோம். இன்னும் இதை அடுத்து வரும் வாரங்கள்ல ஆழமா அலசுவோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் எவ்ரிவன். நாம் தமிழர், வாழ்க ஒன்றுபட்ட பாரதம்.
உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உரக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு.
பயங்கர குஷியா இருக்க.
இந்தியாவுக்கு போறேன் மச்சி. அண்ணனுக்கு கல்யாணம்.
கங்கிராட்ஸ் மச்சி. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டியா?
டிக்கெட் புக் பண்ணிட்டேன்
மச்சி. அடடா, சொல்லினா சீப் அண்ட் பெஸ்டா ஒரு இடத்துல புக் பண்ணிருக்கலாம். சரி, எந்த டிராவல்ஸ்ல புக் பண்ணிருக்க?
ரிலையன்ஸ் டிராவல்ஸ் தான் புக் பண்ணிருக்கேன்.
ஏய் சூப்பர்டா, நான் கூட ரிலையன்ஸ் டிராவல் தான் சொல்லணும்னு நினைச்சேன். கலகிட்ட போ, எங்க போறனாலும் எப்ப போறனாலும் நம்ம ரிலையன்ஸ் டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. உங்க பயணம் நீங்க போற ஃப்ளைட் மாதிரியே ஸ்மூத்தா அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, ஹாலிடே பேக்கேஜஸ், க்ரூஸ் பேக்கேஜஸ், நீங்க தங்குற ஹோட்டல்னு எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய டிராவல் பண்ணுங்க, சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க.
For all your travel needs, please contact Reliance Travels at 632 Dominion Road, Auckland. Contact number is 0508-411-111.
வெல்கம் பேக். இந்த வர நம்ம சக்கர பொங்கலை யாருக்கு ஊட்டி விடுறோம்னு பாத்தீங்கன்னா, கோவை, திருப்பூர், ஈரோடு மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜர் ஆட்சியில் அத்திக்கடவு அவனாசி திட்டம் கொண்டு வரப்பட்டது. போதுமான நிதி இல்லைன்னு இந்த திட்டம் கடப்பில் போடப்பட்டது. அதனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி பல தரப்பினரும் குரல் கொடுத்ததால தமிழக அரசு 250 கோடி நிதி ஒதுக்கியது. ஆனால் அது எந்தவித பணிகளும் இன்னும் தொடங்கவே இல்லை. இவ்வளவு முக்கியம் வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அத்திக்கடவு பொது அவனாசி திட்ட போராட்ட குழு அமைச்சு போராடி வராங்க. வயதானவர்களோட பங்களிப்பு இந்த போராட்டத்தில் நிறைய இருக்குங்க. மக்கள் முயற்சியை கைவிடாம சைக்கிள் பேரணி, இரவு பிரச்சாரம்னு போராடி வராங்க. இந்த போராட்ட குழுவுக்கு தாங்க இந்த வார்த்தையின் சர்க்கரை பொங்கல். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள நெடுவாசல் கிராமம் பசுமையான பூமிங்க. இங்க நெல், கரும்பு, வாழை, மா, பலா என்று பல வகையான பயிர்கள் விளையிற விவசாய பூமி. காவிரி பாசன பகுதியில வர நெடுவாசல் கிராமம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருதுங்க. எண்ணெய் வளத்தை ஆராய்ச்சி செய்ய குத்தகைக்கு நிலத்தை விவசாயிகள்ட்ட இருந்து அபகரிச்சு அதுல எண்ணெய் கிணறு அமைச்சு எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட பாதிப்பை உணர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் மாணவர்களும் இந்த திட்டம் தொடர்ந்து தங்களோட பூமி சுடுகாடா மாறிடும்னு உணர்ந்து போராடி வராங்க. கடுமையான பாதிப்புகளை விளைவிக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தான் இந்த வாரத்தின் குட்டு. புன்னகை வானொலி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பெருமையுடன் உங்களுக்கு வழங்கியது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் 0272758266 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம். You can also listen the show on planetaudio.org.nz/punnagai. அடுத்த வாரம் நாங்க மறக்காம வந்துருவோங்க. நீங்க டியூன் பண்ண மறந்துடாதீங்க. அது வரைக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.